அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் குறித்து மருத்துவர்கள் விளக்கமளித்த செய்தி.
ஆமா, பதப்படுத்தப்பட்டது. 5ஆம் தேதி இரவு 12:20 எம்பாமிங் ப்ரொசீஜர் தொடங்கியது.
தமிழகத்தில் இன்று தொடங்கிய தட்டம்மை மற்றும் ரூபல்லா தடுப்பூசி முகாம் குறித்து தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்த கருத்து.
இந்த திட்டம் வந்து வெற்றிகரமா அமையும்ங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப தொடர்ந்து இந்த விழிப்புணர்வும் பேரலா பண்ணிட்டு இருக்கோம்.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கையை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழிலம் பிரதி.
அமெரிக்க வர்த்தகத்தில் அதிபர் டிரம்பின் பயண தடை உத்தரவானது குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறி ஆப்பிள், ஃபேஸ்புக் மற்றும் கூகுள் உட்பட அமெரிக்காவின் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் கூட்டாக வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளன. சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் குறைந்தது 100 தொழில் நிறுவனங்கள் இந்த மனுவில் கையெழுத்திட்டு தாக்கல் செய்துள்ளன. தற்போது தடையில் உள்ள 7 முக்கிய முஸ்லிம் நாடுகளிலிருந்து அமெரிக்கா வர விதிக்கப்பட்ட தடை ஆணையால் வெளிநாடுகளில் தங்களுடைய சேவையை விரிவுபடுத்துவதற்கு தேவையான திறமையானவர்களை ஈர்க்க அமெரிக்க நிறுவனங்களுக்கு கடினமாக இருப்பதாக அந்த அறிக்கை கூறுகின்றது.
பயணத்தடையை மீண்டும் அமலாக்குவது குழப்பங்களை கட்டவிழ்த்து விடலாம் என்று மத்திய மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இரு அமெரிக்க மாநிலங்கள் கூறியுள்ளன. டிரம்ப் விதித்த பயணத்தடைக்கு எதிராக தேசிய அளவில் வழங்கப்பட்டிருந்த தற்காலிக இடைநிறுத்தத்தை நீக்கிவிட்டு டிரம்பின் நிர்வாக ஆணையை உடனடியாக அமலாக்க தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டுக்கு எதிராக வாஷிங்டன் மற்றும் மினசோட்டா மாகாண வழக்கறிஞர்கள் இவ்வாறு பதிலளித்துள்ளனர். அமெரிக்காவின் நலன்களுக்கு டிரம்ப் விதித்த தடை நீண்டகால சேதங்களை உருவாக்கலாம் என்ற முன்னாள் மூத்த உளவுத்துறை, வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு உயரதிகாரிகளின் எச்சரிக்கையை உள்ளடக்கியதாக இந்த அறிக்கையின் ஒரு பகுதி இருந்தது.
2014ஆம் ஆண்டு ஸ்பெயினிடமிருந்து சுதந்திரம் அடைவது தொடர்பாக அதிகாரப்பூர்வமற்ற மக்கள் கருத்தறையும் வாக்கெடுப்பை நடத்த அழைப்பு விடுத்ததற்கு தானே பொறுப்பு என்று கேட்டலோனியாவின் முன்னாள் அதிபர் அர்தூர் மாஸ் பார்சலோனியாவில் நடைபெற்ற விசாரணையின் போது நீதிபதி ஒருவரிடம் கூறியிருக்கிறார். இதுவே சரியான முடிவு என தான் உணர்ந்ததாக அவர் கூறியுள்ளார். இந்த மக்கள் கருத்தறையும் வாக்கெடுப்பை அரசியல் சாசனத்துக்கு புறம்பானது என்று அறிவித்துவிட்டு அதற்கு எதிராக ஸ்பெயினின் அரசியல் சாசன அமர்வு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று மாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மிக கடுமையான நாட்டிற்கு கீழ்ப்படியாமை மற்றும் தவறான நடத்தை ஆகியவற்றுக்காக இவருடைய சகாக்கள் இருவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த குற்றச்சாட்டுக்களை அவர்கள் மறுத்துள்ளனர்.
சீன வர்த்தகங்களை பாதிப்பதாக கூறி ஈரான் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் விதித்திருக்கும் புதிய தடைகளுக்கு எதிராக சீனா அதிகாரப்பூர்வமான எதிர்ப்பை கூறியுள்ளது. ஈரானின் ஆயுதம் வாங்கும் வலையமைப்பை இலக்கு வைப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கும் தடைப்பட்டியலில் சீனாவின் 2 நிறுவனங்களும் 3 தனிநபர்களும் அடங்குகின்றனர். 3வது கட்சிகளை பாதிக்கின்ற ஒருதலைபட்சமான தடை நடவடிக்கைகள் உதவியாக அமையாது என்று சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சின் செய்தி தொடர்பாளர் லூங் காங்கர் தெரிவித்துள்ளார்.
தென்னாப்பிரிக்காவின் மிகவும் வெற்றிகரமான ரக்பி விளையாட்டு வீரர்களில் ஒருவரான ஜூஸ்ட் வென்டர் பெஸ்துசன் காலமானார். அவருக்கு வயது 45. 2011ஆம் ஆண்டு நரம்பு மண்டலங்களை சேதப்படுத்தும் மோட்டார் நியூரான் நோய் ஜூஸ்டுக்கு இருப்பது கண்டறியப்பட்டது. சுமார் 4 ஆண்டுகளுக்கு தி ஸ்பிரிங் ஃபோக்ஸ் என்ற ரக்பி தேசிய அணிக்கு ஜூஸ்ட் அணித்தலைவராக இருந்தார். 1995 தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற ரக்பி யூனியன் உலகக்கோப்பையில் இந்த அணி வெற்றி பெறுவதற்கு ஜூஸ்ட் முக்கிய பங்காற்றினார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். இன்று நீண்ட இந்திய கண்ணோட்டம். மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து லண்டனைச் சேர்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர் ரிச்சர்ட் பீல் உள்ளிட்ட மருத்துவர்கள் சென்னையில் இன்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் விளக்கமளித்தனர். இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்தான பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் லண்டனை சேர்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர் ரிச்சர்ட் பீல் மற்றும் மருத்துவர்கள் பாபு, பாலாஜி மற்றும் சுதா சேஷையன் ஆகியோர் விளக்கம் அளித்தனர். அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், அவர் சிகிச்சைக்கு நல்ல முறையில் முன்னேறி வந்தார் என்றும், ஆனால் அவருக்கு இறுதியாக ஏற்பட்ட மாரடைப்பு அவரது முடிவுக்கு காரணமாக அமைந்தது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். சென்னையில் இன்று திங்கட்கிழமை நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஜெயலலிதாவின் உடல்நிலை மற்றும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்கள் கூறுகையில், ஆரம்பத்தில் காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக ஜெயலலிதா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று இரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்று தெரிவித்தனர். மேலும் ஜெயலலிதா செப்சிஸ் என்கிற தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தார். இந்த பாதிப்பால் அவரது இருதயம் பாதிக்கப்பட்டு சிறுநீர் தொற்று பாதிப்பும் ஏற்பட்டு இருந்தது. தொடர்ந்து பல்வேறு காரணங்களால் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். சிகிச்சை அளிக்கப்பட்ட காலத்தில் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் வெளியிடப்படாததற்கான காரணம் குறித்து பேசுகையில், உடல்நல குறைவால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நோயாளியின் புகைப்படங்களை வெளியிடுவது நடைமுறை அல்ல, அவரது தனிப்பட்ட சுதந்திரத்தை நாம் மதிக்க வேண்டும் என்று லண்டன் சிறப்பு மருத்துவர் பீல் தெரிவித்தார்.
It is absolutely not normal practice to photograph people who are critically ill in hospital, or any patient for that matter, and publish that sort of private and detailed information.
என்றார் லண்டன் சிறப்பு மருத்துவர் ரிச்சர்ட் பீல். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜெயலலிதா உடலை பதப்படுத்திய சென்னை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மருத்துவர் சுதா சேஷையன் கூறுகையில்,
ஆமாம், பதப்படுத்தப்பட்டது. 5ஆம் தேதி இரவு, அதாவது 5-6ஆம் தேதி காலை, அந்த 12:20 Midnight 12:20 எம்பாமிங் ப்ரொசீஜர் தொடங்கியது. ஒரு 15 நிமிஷம் அந்த ப்ரொசீஜர் நடந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, யூஸ்வலாக ஒரு விஐபி டெத் அப்படிங்கும்போது பொதுமக்கள் அஞ்சலிக்காக அந்த பாடி வெளியில் வைப்பாங்க. அப்படி வெளியில் வைக்கும்போது நம்ம சீதோஷ்ண நிலைமையில் அந்த பாடி கெட்டு போகிறதுக்கான ஒரு நிலை உண்டு
என்றார் மருத்துவர் சுதா சேஷையன். மேலும் ஜெயலலிதாவின் கால்கள் அகற்றப்படவில்லை என்று மருத்துவர் சுதா சேஷையன் தெரிவித்தார். ஜெயலலிதாவின் சிகிச்சைக்காக மொத்தம் 5.5 கோடி ரூபாய் செலவு ஆனது என்றும், அதற்கான பில் ஜெயலலிதாவின் குடும்பத்தாரிடம் தரப்பட்டுள்ளது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர்.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் குறித்து மருத்துவர்கள் அளித்த விளக்கங்கள், மறைந்த முதல்வருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் குறித்து சந்தேகங்களை போக்கியுள்ளதா என்று மூத்த பத்திரிகையாளரும் ஃப்ரண்ட்லைன் இதழின் ஆசிரியருமான விஜய் சங்கரிடம் கேட்டார் முரளிதரன்.
எந்த நேரத்தில் இது வருகிறது, வந்து அந்த பிரஸ் கான்பரன்ஸ் வருங்கிறது ஒரே பிரச்சனை. நேற்று வந்து சசிகலா வந்து முதல அதாவது சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இன்னைக்கு வந்து உடனே வந்து இந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணவர் ரிச்சர்ட் பீல் வர என்ன வந்து இங்க பேச சொன்னாங்க, அவர் வந்து என்னை கூப்பிட்டுக்காங்கிற மாதிரி தான் அவருடைய பதில் இருந்தது. ஆனால் இந்த மத்த டாக்டர்ஸ் பேசுறதுல வந்து பல இன்னும் சில முரண்பாடுகள் வந்து, ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாங்க, இப்ப எப்படி வந்தாங்க, எப்படி ஆச்சு, எப்ப கோமா இல்ல, எப்ப வந்து வெண்டிலேட்டர் போட்டாங்க, வந்து ஒரு டாக்டர் வந்து விளக்குறாரு. ஆனா அது விளக்கும் போது என்னன்னா, என்ன தேதியில இது நடந்துச்சுன்னா தேதிகள் இதுல முக்கியம். அப்பப்ப வந்து அப்பல்லோ புல்லட்டின் வந்துகிட்டு இருந்தது, அப்ப வந்து ஒரு தெளிவே இல்லாம இருந்துச்சு. ஆனா கேள்விகள் கேட்கும் போது அந்த டாக்டர் என்ன சொல்றாரு, எனக்கு தேதிகள் சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது, ரெண்டு விஷயம் சொல்றாரு, என்ன ரொம்ப சென்சிட்டிவ் கோர்ட்ல இருக்குங்கிறாரு. இன்னும் தேதிகள் சொல்ல முடியாதுன்னு எனக்கு புரியாத விஷயம்னா, அப்போலோ மாதிரி ஒரு பெரிய ஒரு நிறுவனம், முதலமைச்சர் என்கிற பெரிய ஒரு பர்சனாலிட்டி வந்து ட்ரீட் பண்ண டேட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாரிஃபை பண்ற தெளிவாக்குவதற்காக கூட்டப்பட்ட ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல இந்த டேட்டை பத்தி விவரங்கள் கூட இல்லாம வந்து ஒரு டாக்டர் உட்கார்றது வந்து எனக்கு புரியல. இது ஏதோ ஒரு கம்பல்ஷன், ஏதோ ஒரு ஒரு அவர்கள் மேல் ஒரு அழுத்தம் இருப்பது போல் தான் எனக்கு தெரியுது. ஒரு பிரச்சனை வந்து அவங்க முன்னாடி வெளியிட்ட புல்லட்டினுக்கும் இதுக்கும் வந்து கான்ட்ரடிக்ஷன் வருமோன்னு பாக்குறாங்க, ஏன்னா பல தியரிஸ் வந்து. சோ இந்த தேதிகள் சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தான் எனக்கு கேள்வி. இதுல இன்னொன்னு வந்து முக்கியமான ஒரு கேள்வி, எவ்வளவு பில்லுன்னு கேக்குறாங்க. எவ்வளவு பில்லுன்னு கேக்குற ஒரு டாக்டர் வந்து 5.5 crores 5.5 கோடின்னு சொல்றாரு. ஆனா அந்த 5.5 கோடி பில்லு அதை வந்து நாங்கள் குடும்பத்திடம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஃபேமிலி யாருங்கிற கேள்வி வரல, யார் இந்த ஃபேமிலி அப்படின்னு வரும்போது அதே டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரஸ் கான்பரன்ஸ்ல கொஞ்ச நேரத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த பில்லு ரெடி ஆயிடுச்சு, ஆனா அதை கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல, அதுக்குள்ளேயே வந்து ஒரு அதுக்குள்ள மாத்திட்டாங்க அந்த வருஷன். சோ இது வந்து இன்னும் அதிகமா கேள்விகளை தான் இருப்பது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அதை வந்து கொலாப்ஸ் ஆகிறது 5 மணி போல வந்து மறுபடியும் வந்து ஹார்ட் கார்டியாக்கு அரெஸ்ட் ஆகுது, அதுக்கப்புறம் எக்மோ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அங்கே போறோம் அப்படின்னு சொல்ற நேரத்துல அப்ப ஒரு நல்ல கேள்வி வருது, நீங்க வந்து எக்மோ ட்ரீட்மெண்ட் மாதிரி பெரிய விஷயங்கள் வந்து முடிவு பண்ணும்போது நீங்கள் ஃபேமிலியை கன்சல்ட் பண்ணீங்களா அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஒரு தெளிவு இல்லாம இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரஸ் கான்பரன்ஸ் இன்னும் குழப்பங்களை அதிகமாகி விட்டது.
விஜய் சங்கர் அளித்த பேட்டி அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடர்கிறது. மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா மற்றும் அவரது தோழி சசிகலா உள்ளிட்ட 4 பேர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு வாரத்தில் தீர்ப்பளிக்கப்படலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் மரியம் மைக்கேல்.
மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா உள்ளிட்ட நான்கு பேர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு வாரத்தில் தீர்ப்பளிக்கப்படலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா முதன்முறையாக பதவி வைத்த 1991 முதல் 1996 வரையான காலகட்டத்தில் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, அவரது உறவினர் இளவரசி, ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன் ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை குவித்ததாக அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. 18 ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த வழக்கில் கடந்த 2014 செப்டம்பர் 27 சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி குன்ஹாவால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஜெயலலிதா உள்ளிட்ட நான்கு பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. நால்வருக்கும் 4 ஆண்டுகால சிறை தண்டனையும், ஜெயலலிதாவுக்கு 100 கோடி ரூபாய் அபராதமும், மீதமுள்ள மூவருக்கும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து நால்வரும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தனர். 2015 மே 11 வழங்கப்பட்ட தீர்ப்பில் ஜெயலலிதா உள்ளிட்ட நால்வரும் விடுவிக்கப்பட்டனர். இதனை எதிர்த்து கர்நாடக அரசின் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட முதல்வர் ஜெயலலிதா மறைந்துவிட்ட நிலையில் அவரது தோழி சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் இந்த தீர்ப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நேற்று ஞாயிற்றுக்கிழமை சசிகலா ஆளும் கட்சியான அதிமுகவின் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் விரைவில் முதல்வராக பதவியேற்க இருக்கும் நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.
மரியம் மைக்கேல் வழங்கிய செய்தி குறிப்பு அது. தமிழகத்தில் இன்று தொடங்கிய தட்டம்மை மற்றும் ரூபல்லா தடுப்பூசி முகாம் குறித்து சில அச்சங்களும் வதந்திகளும் உலவி வந்த நிலையில் இது குறித்து தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனிடம் கேட்டேன்.
தடுப்பூசி திட்டமே வந்து தமிழகத்தை பொறுத்தவரை 1978 ஃபர்ஸ்ட் 6 நோய்களுக்காக தொற்று நோய்களுக்காக வேக்சின் உள்ள தொற்று நோய்க்காக தொடங்கப்பட்டது. 1985 இந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் இந்திய லெவலில் திட்டத்தோட ஒரு அங்கமாக ஒரு 8 நோய்களுக்கு தற்பொழுது வந்து தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்த தடுப்பூசி உள்ள நோய் தடுப்புள்ள நோய்களுக்கு போடப்பட்டு வருகிறது. ரீசெண்டாக நம்மளோட இந்த நேஷனல் டெக்னிக்கல் அட்வைசரி கமிட்டி வந்து மீசல்ஸ் ருபெல்லா தடுப்பூசி திட்டத்தை இந்தியாவில் நம்ம அறிமுகப்படுத்தி ஏற்கனவே தனியாரில் வந்து மீசல்ஸ் நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். ருபெல்லா பொறுத்தவரை தனியாரில் போட்டுட்ருக்காங்க வசதி படைத்தவர்கள். இந்த ருபெல்லாவையும் நம்ம சேர்த்து இந்த மீசல்ஸ் ருபெல்லா வேக்சினேஷன் தொடங்க வேண்டும், இன்ஜெக்டபிள் வேக்சினேஷன் தொடங்க வேண்டும் என்ற அந்த டெக்னிக்கல் இதோட அறிவுரையில் 5 மாநிலங்களில் முதல் கட்டமாக இது தொடங்கியிருக்காங்க.
இந்த தடுப்பூசி தொடர்பாக சில வதந்திகள் உலவி வந்த நிலையில் இந்த வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம், மேலும் வதந்திகளை பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆனால் அதே வேளையில் இந்த தடுப்பூசி முகாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இது தொடர்பான விழிப்புணர்வு, போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லையா?
இல்ல, தொடர்ந்து விழிப்புணர்வு. இன்றைய தினம் வந்து நம்மளோட இந்த சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா, அதை வந்து பல பேர் வந்து பர்டிகுலர்லி இந்த சயின்டிபிக் டெம்பரோட வந்து அவங்க லெவல்ல அந்த வரக்கூடிய செய்தியை பரப்பி அப்படி பண்ணியிருந்தாங்க. பட் தொடர்ந்து இது சுகாதாரத்துறை அமைச்சர் மட்டுமல்லாமல் ஏன் லெவல்ல கூட அதே மாதிரி அந்த வல்லுநர்கள், அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் துறை சாரா வல்லுநர்கள், அதே மாதிரி ஐஎம்ஏ, ஐஏபி, தட் இஸ் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், அப்புறம் இந்த நம்மளோட பச்சிளம் குழந்தைகளுக்கான நிபுணர்கள், அவங்க மூலமாகவும் இந்த செய்தி தவறானது அப்படிங்கிற இதை தொடர்ந்து இன்றைய தினம் கூட இன்னைக்கு நாங்க கூட சில பள்ளிகள்ல போனோம், தொடர்ந்து பிரச்சனை இல்லாம தான் பீப்புள் போட்டுட்டு இருக்காங்க.
ஆனால் அதே சமயம் இந்த தடுப்பூசி குறித்து அச்சம் தெரிவிப்பவர்கள் வேறு சில இடங்களில் இந்த தடுப்பூசி போடப்பட்ட சில குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. அது குறித்து உங்கள் கருத்து என்ன?
இல்ல, அது தவறான கருத்துங்க. நாங்க வந்து இப்ப நான் வந்து ஒரு நிர்வாக ரீதியா இதுக்கு பதில் சொன்னா கூட நிபுணர் வேக்சினேஷன் மட்டும் நிபுணர்களின் அறிவுரையில தான் தேசிய அளவுல இருக்கிற கமிட்டி டிசைட் பண்றது, அதே மாதிரி மாநில அளவுல ஸ்டேட் டாஸ்க் போர்ஸ்ல தேசிய அளவுல பரிந்துரைகள் வைக்கப்படுகின்றன, அதோட அடிப்படையில் தான் இதை பண்றாங்களே. இதை அவங்க இது ஏதோ பரிசாத முறையில எல்லாம் இதை தொடங்கல. அது தொடர்ந்து நல்ல இந்த திட்டம் வந்து வெற்றிகரமா அமையும்ங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு பேரலா பண்ணிட்டு இருக்கோம். இது 6ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து செயல்படு உள்ளதால் படிப்படியாக இந்த இது இன்னைக்கு வெற்றிகரமா தொடங்கப்பட்டு பிரச்சனை இல்லாம இது வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கு.
ராதாகிருஷ்ணன் அளித்த பேட்டியது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
அமெரிக்க வர்த்தகத்தில் அதிபர் டிரம்பின் பயண தடை உத்தரவானது குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறி ஆப்பிள், ஃபேஸ்புக் மற்றும் கூகுள் உட்பட அமெரிக்காவின் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் கூட்டாக வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளன. சீன வர்த்தகங்களை பாதிப்பதாக கூறி ஈரான் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் விதித்திருக்கும் புதிய தடைகளுக்கு எதிராக சீனா அதிகாரப்பூர்வமான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.